அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனையில் உம்மை நாங்கள் பாடி துதித்து மகிழ நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நன்றி சொல்லும் கிருபை தந்தீர், ஸ்தோத்திரம். கர்த்தாவுடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம், மக்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்தோம் ஆண்டவரே. இப்போது உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம், எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் திருச்சபை அத்தியாயத்திலே மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து 8வது நாளில் அவருடைய பெற்றோர்கள் அவரை ஆலயத்திற்கு கொண்டு சென்ற ஒரு நாள் என்று சொல்லி திருச்சபை வரலாறுகள் கூறுகின்றன. When you look at the history of the Christianity, this is the day that Jesus has been taken to the church first time. 8ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது, இயேசுவினுடைய பிறப்பிற்கு பின் வருகிற 8வது நாள். பிரியமானவர்களே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நியமங்களின்படி ஒரு குழந்தை பிறந்தால் அதை 8வது நாளிலே அதை ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு போய் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிற சில கடமைகளை செய்யவும், அந்த குழந்தையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த குழந்தை உம்முடையது என்று சொல்லுகிற ஒரு நாள் தான் இயேசு கிறிஸ்துவானவரை அங்கே ஆலயத்துக்கு கொண்டு சென்ற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. பிரியமானவர்கள், எனவே இந்த நாளிலே ஆலயத்தை குறித்து நீங்களும் நானும் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to think more about the church, திருச்சபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடியார் அதை கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, உங்கள் சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். When Paul writes to Corinthians, Paul wanted to remind that your body is a temple of God. உங்கள் சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக அதன் அடிச்சுவடுகளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். Body as a temple of God. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தேவன் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாக அவன் மாற்றப்படுகிறான். That is a mysterious experience என்று சொல்லப்படுகிறது. அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தேவ ரகசியங்களில் ஒன்றாக அது எண்ணப்படுகிறது. Because அளவிட முடியாத வல்லமை உள்ள தேவன் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாராம், வாசம் செய்கிறார். அதை தான் நீங்களும் நானும் அறிய வேண்டும். Paul just asked the question to the church in Corinthians. He says that don't you know that God is dwelling in you? ஆண்டவர் உங்களில் வாசம் செய்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அறியீர்களா என்று கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் அதை தான் இந்த நாட்களிலே சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் முதலாவது வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பிரசங்கி மனிதனுடைய ஜீவிய காலத்தையும் மனிதனுடைய சரீரத்தையும் குறித்து சொல்லும் பொழுது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இஃப் யூ ரீட் எக்லீசியாஸ்டஸ், த வைஸ் மேன் சாலமோன் ஞானி சொல்லும் போது எல்லாம் மாயை என்று சொல்ல, எவ்ரி திங் இஸ் வெயின், எல்லாம் மாயை. அதில் ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது 12வது வசனத்தில், நிழல் போன்ற மாயையான தன் ஜீவிய காலம் போகும் என்று சொல்லுகிறார். இது மாயையான உலகம், ஜீவிய காலம் வேகமாய் ஓடிவிடும். We don't know what is going to happen next. அடுத்து என்ன வரும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்ன என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, ஆஃப்டர் த ரிசரக்ஷன், Everyone should know there is a life after death. வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பிரியமானவர்கள், இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் செய்கிற இடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஒரு மாயையான அல்லது சீக்கிரமாய் ஓடி போகிற ஒரு சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நிலையில்லாத மனிதனுடைய சரீரத்தில் நிலையான தேவன் வாசம் பண்ண தெரிந்து கொண்ட அனுபவம் தான் திருச்சபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒரு நடமாடும் திருச்சபை. வி ஆர் என்ன சொல்ற வாக்கிங் டெம்பிள்ஸ். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம தான் ஆலயம். ஸோ நடமாடுகிற ஒரு திருச்சபை அனுபவத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது திருச்சபை என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று சொன்னால், தேவனும் மனிதனும் இணைகின்ற ஒரு இடமாக இருந்தது. சர்ச் இஸ் நத்திங் பட் த பிளேஸ் வேர் காட் அண்ட் மேன் மீட்டிங் பிளேஸ். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பதாக அங்கே கூடாரங்களில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. அங்கே தேவனுக்கு பலியை செலுத்தினார்கள், அங்கே தேவனுடைய அக்கினி வெளிப்பட்டது. அதே போல தேவன் கூடாரங்களில் வாசம் செய்தார். அதன் பிறகு எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது, ஜெபாலயங்கள் கட்டப்பட்டது, முதல் நூற்றாண்டிலே ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. ரட்சிக்கப்படுகிற மக்களை தேவன் திருச்சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். இஃப் யூ சி த சேஞ்சஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருச்சபையானது மனித வாழ்வின் மையமாகவே வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் எப்பொழுதும் திருச்சபையை மேன்மையாகவே வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆலயத்திற்குள்ளாக போனார். ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அங்கே போகிறார். அங்கே அந்த ஆலயமானது கள்ளர் குகை போல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மிகுந்த துயரத்தோடு கூட அதை சுத்தம் பண்ண விரும்புகின்றார். இயேசுடைய ஊழியத்தின் நிறைவில் ஆண்டவர் போகின்றார். அங்கே காசுக்காரர்களை கண்டு அவர்களை அடித்து ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவன் தேவ ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த ரெண்டு இடத்திலுமே ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த ஆலயத்தில் அவர் விரும்புகிற காரியம் இல்லாத போது அவர் கோபப்படுகிறார். ஹி வாஸ் ஃபில்ட் வித் ஆங்கிரி என்று சொல்லப்படுகிறது. அவர் கோபத்தினால் அதை என்ன செய்கிறார், சுத்தம் செய்ய விரும்புகிறார். ஸோ ஆண்டவர் ஆலயம் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்டு ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய ஆலயம், இது என் பிதாவினுடைய வீடு என்று சொல்லுகிறார். இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் மை ஃபாதர், என் தகப்பனுடைய வீடு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆலயத்தினுடைய நோக்கம் அங்கே நேர்மையான காரியங்கள் நடைபெற வேண்டும். அன்ஜஸ்ட் ட்ரேடு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், காசுக்காரர்கள் ஒரு பக்கம் விற்று கொண்டிருக்கிறார்கள், மாற்றம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அங்கே விலங்கினங்கள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது, புறாக்கள் விற்கப்படுகிறது. இன்னும் எல்லாம் ஒன்றுமே அந்த தேவன் விரும்புகிற வண்ணமாக இல்லை. வியாபாரம் செய்வது தவறல்ல, தேவனுடைய ஆலயத்திற்குள் அந்த வியாபாரம் வந்துவிடக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகின்றார். எனவேதான் பிரியமானவர்களே, அது ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த நாட்களில் ஒருவேளை நம்ம அதே நேரங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். தேவாலயத்திலே ஒருவன் காணிக்கை போட வந்தால், அவன் காணிக்கை போடுவதற்கு என்று சொல்லி அதற்குரிய காணிக்கை அங்கதான் வாங்க முடியும். அவன் கொண்டு வருகிற காணிக்கை எல்லாம் ஆலயத்திலே போட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே காசுக்காரர்கள் பணத்தை மாற்றி கொடுப்பார்கள். அதே போல வெளியே இருந்து மிருகங்களை அங்கே பலியிடுவதற்கு கொண்டு வந்தால் அதை அனுமதிக்க மாட்டார்கள். அங்கே விலை அதிகமாக கொடுத்து அங்கே வாங்கப்பட வேண்டும். அப்படி அங்கே பலியிடுவதற்கு கொண்டு செல்லப்படுகிற மிருகங்களில் பாதி மிருகங்கள் கொலை செய்யப்படாது, அவர்கள் திரும்பவும் அங்கே விற்பனைக்காரரிடத்தில் வந்து விடுமா. இவ்விதமாக இருப்பதை எல்லாம் கண்டு ஆண்டவர் அங்கே கோபப்படுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை குறித்து தேவன் ஒரு விலையேற பெற்ற திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த திருச்சபைக்குள் வாசம் செய்கிறார். அது எத்தனை ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் நம்ம பார்க்கும்போது பவுலடியாருடைய கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது மூன்று காரியங்களை பவுல் திருச்சபை குறித்து சொல்லுகிறார். திருச்சபையும் நம்முடைய சரீரத்தையும் ஒன்றிணைத்து
Paul just he is connecting how the temple, how the body, நம்முடைய சரீரமும் திருச்சபையும் எப்படி ஒன்றிணைக்கப்படுகிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். So முதல் காரியம், God prepared our body where he can dwell. அவர் நம்முடைய சரீரத்தை எப்படி வடிவமைத்தாராம், அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற இடமாக அதை வடிவமைத்தாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் வாசம் செய்வதற்கு என்று சொல்லி வீடுகளை வாங்குகின்றோம், ஆர் வி ஜஸ்ட் ரெண்ட் இட். அந்த வீட்டை நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டில் நாம் வாசம் செய்வதற்கு ஏற்ற வண்ணமாக அதை வடிவமைப்போம். எந்தெந்த பொருட்களை எந்த எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எதை எந்த இடத்தில் வைத்தால் அதை நாம் அனுபவிக்க முடியும், அல்லது அந்த இருப்பிடத்தை எவ்வளவு நேர்த்தியாக வைக்க முடியுமோ, நம்முடைய மனதிற்கு இனிமையாக மாற்ற முடியுமோ, வி ஜஸ்ட் டிசைன் அவர் ஹவுஸ். அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அவர் தங்குவதற்கு மனிதனுடைய வாழ்வை அல்லது மனிதனுடைய வாழ்விற்கு உள்ளாக மனிதனுடைய சரீரத்தை தேவன் வடிவமைத்திருக்கிறாராம். எத்தனை பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்கள். உலகத்தில் தேவன் படைத்த கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான தன்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மனிதனுக்கு மாத்திரமே அவர் தங்குவதற்கு என்று சொல்லி மனிதனை தெரிந்தெடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தட் இஸ் த சீக்ரெட் அண்ட் தட் இஸ் அ பிளஸட் கண்டிஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் விலையேற பெற்ற ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட அந்த வடிவமைத்து விட்டு அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், தட் இஸ் ஜஸ்ட் கால்ட் த இன்ட்வெல்லிங் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் மனிதனுக்குள் தங்குகிற ஒரு ஆவிக்குரிய உறவை அவர் சரீரத்தோடு கூட இணைத்துக் கொள்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் வாசம் செய்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர், வேதம் சொல்ல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. The spirit of God that dwells in you and me, உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் செய்கிறது. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், த ஸ்பிரிட் ஆஃப் காட் தட் ஸ்ட்ரெங்தன்ஸ், அது பலப்படுத்துகிற ஒரு ஆவியாக இருக்குது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான பலத்தை உலகம் கொடுக்க முடியாது, தேவன் தான் கொடுக்க முடியும். அதை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய ஆவியானவர் மனிதனுக்குள் வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழகாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை என்ன செய்வார், சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியாக ஆண்டவர் நமக்கு தருகிற தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாராம், He fights against the darkness of the world. உலகத்தின் பாவங்கள் சாபங்களோடு கூட போராடி உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக பாதுகாப்பதற்காக இந்த சரீரத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே மிக அழகாக ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டுனா, அழிந்து போகிற என் கைகளை கொண்டு அழியாத ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் சுவிசேஷம் சொல்லி எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷம் சொன்னவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கும் போது அப்போதான் தெரியும், அழிந்து போகிற என்னுடைய கொஞ்ச கால வாழ்க்கையை நான் அழியாத தேவனுடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு ஜனங்களை சேர்த்து இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் தருகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். கட்டிவிட்டு அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். ரெண்டு நாளாகம புஸ்தகம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 6:18 சாப்டர் 6:18 என்ன சொல்றானா, பூமியில் நீர் தங்குவீரோ என்று கேட்கிறான். நீர் படைத்த படைப்புகளுக்கு நடுவில் நீர் தங்குவீரோ என்று கேட்கிறான். யூ ஆர் கிரேட் காட், நீர் ஒரு பெரிய கடவுள் அல்லவா, இந்த பூமி, இந்த நான் கட்டின இந்த சின்ன ஆலயம், அவன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிவிட்டு சொல்லுகிறான், நான் கட்டின இந்த ஆலயம் நீர் இதற்குள் வாசம் செய்ய முடியுமோ என்று அவனுக்குள் ஒரு பெரிய ஆதங்கம். ஆண்டவர் சொன்ன டிசைன் படி கட்டிட்டான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம், என்ன, ஆண்டவரே இதில் நீர் தங்குவீரோ, எவ்வளோ பெரிய தேவன். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார்,
நீ கைகளினால் கட்டின ஆலயத்தை காட்டிலும் நான் வடிவமைத்த உன் சரீரத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், ஆனால் சாதாரணமாக உள்ள நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மை. இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் வரலாம், மதங்களை நீங்களும் நானும் ஓடி போய் பிடித்து கொண்டால் தான் அது மதம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இல்லை என்று சொன்னால் உலகம் அவனை கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் he is not a Christian. இன் மற்ற மதங்கள் அவர்கள் வேகமாய் தங்கள் மதத்திற்காக ஓடி உழைக்கிறார்கள், ஆனால் தேவன் நமக்காக வந்து நமக்குள் வாசம் செய்கிறார். சங்கீதக்காரர் 139வது சங்கீதத்தில் அதை சொல்லுகின்றார், உமக்கு உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் பாதாளத்துக்கு போனால் நீர் அங்கே இருக்கிறீர்கள், வான மண்டலத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறீர்கள், wherever I go you are there. அப்படி என்று சொன்னால் அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் அவன் எந்த இடத்திற்கு போனாலும் தேவன் அவனை தொடருகின்றார், தேவன் அவனோடு கூட வாசம் செய்கிறார், தேவன் அவனை போஷிக்கின்றார், அவனை பலப்படுத்துகிறார். He is God. He resides. He dwells in him. அவனுக்குள் வாசம் செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக திருச்சபையாக உங்களையும் என்னையும் அவர் வடிவமைத்திருக்கிறார். Only the simple reason in order you and me to experience the power of God. ஒரு ஆலயம் என்று சொன்னால், நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு கோயிலை பார்த்தா கூட உடனே பார்க்கிறவள் அந்த கோயிலுக்கு முன்னே ஒரு வணக்கம் போட்டுட்டு போவார்கள். காரணம் என்ன, மனிதனுடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்ன, அந்த கோவிலுக்குள் தேவன் இருக்கிறார், அந்த ஒரு சின்ன எண்ணம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கோவில்களில் மாத்திரம் வாசம் செய்யவில்லை, ஒவ்வொரு தேவ ஜனங்களின் இருதயத்திலும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய ஆலயம் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸோ ஹி வாண்ட்ஸ் அவர் ஃப்ளஷ் அவர் பாடி டு பி ஆல்வேஸ் கிளென்ஸ்ட். அது சுத்திகரிக்கப்பட்டதாக, அது சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அது எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக. எபேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதுவோம், எபேசியன்ஸ் சாப்டர் 3:17 சேஸ், த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. த்ரூ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் மூலமாக. யோவான் 14வது அதிகாரத்தில் ஜான் சாப்டர் 14:21-22 சேஸ், த்ரூ ஒபீடியன், என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் மீது உள்ள விசுவாசமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் நம்மை சுத்திகரித்து அவர் நமக்குள் வாசம் செய்ய வைக்கிறது. அவர் நமக்குள் வாசம் செய்யும் போது அவருடைய கிரியைகள் நம் மூலமாக அன்பில் வெளிப்படுகிறது, ஐக்கியத்தில் வெளிப்படுகிறது, பரிசுத்தத்தில் வெளிப்படுகிறது, மற்றவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற நல் உபதேசங்களில் வெளிப்படுகிறது, நம்முடைய சாட்சியில் அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் ஆண்டவர் தங்குவதற்காக அவர் உங்களையும் என்னையும் வடிவமைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அருமையான பவுலடியார் அதை 1 Corinthians 3:16 எழுதும் போது, God designed our body to serve him. அவருக்கு சேவை செய்வதற்காக ஆண்டவர் அவருடைய நம்மை வடிவமைத்திருக்கிறார். திருச்சபையின் பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனுக்காக சேவை செய்ய வேண்டும். ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். சாதாரணமாக நம்முடைய அனுபவத்தில் ஒரு திருச்சபை என்ன செய்கிறது, ஒரு மனிதன் வந்து ஜெபிக்கிறான், பாரத்தோடு வருகிறான், அவன் பாரம் அங்கே தீர்ந்து போகிறது. எருசலேம் தேவாலயத்தை கட்டிவிட்டு அங்கே சாலமோன் ஜெபிக்கும் போது விதமாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஒருவன் ஜெபிக்கும் போது, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் வியாதிப்பட்டவனாக இருக்கலாம், சோர்ந்து போனவனாக இருக்கலாம், கவலை உள்ளவனாக இருக்கலாம், எந்த நிலையில் உள்ளவனாக இருந்தாலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது நீர் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அப்போ திருச்சபை என்பது நல்ல ஒரு மொழியில் சொன்னால், இஸ் அ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல மருத்துவமனை. ஒரு மருத்துவமனை எப்படி செயல்படும், வியாதியோடு உள்ளே போவார்கள், சுகத்தோடு வெளியே வருவார்கள். தட் இஸ் த மெயின் டார்கெட். அதே போல தான் தேவன் தங்குகிற தேவ ஜனங்கள் தேவனுக்காக சேவை செய்யும்படியாக, அவர் பாடி டு சர்வ் ஹிம், எப்படியெல்லாம் நாம் அவருக்கு சேவை செய்யலாம் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திற்கு அநேக வேலைகள் உண்டு. ஒன்று, நம்முடைய சரீரம் என்னெல்லாம் செய்கிறது, நமக்காக அது வேலை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அந்த சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறோம். சரீரம் என்று சொன்னவுடன் சரீரம் மாத்திரமல்ல, அதற்குள்ளாக இருக்கிற மனமும் சிந்தனையும் எல்லாம் ஒன்றர கலந்த ஒரு வாழ்க்கை நிலை. ஒரு பக்கம் உலகத்தின் காரியங்களை சேர்த்து வைக்கிறது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, குடும்பங்களை உருவாக்குறது, எதிர்காலத்தை வடிவமைக்கிறது, சில காலங்களுக்கு பிறகு பலவீனப்பட்டு விடுகிறது. அப்போ பலவீனப்பட்ட சரீரத்தை நாம் என்ன செய்கிறோம், தூக்கி கொண்டு அழைகின்றோம். எங்கெல்லாம் எந்த மருந்து கிடைக்கிறது, எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவைகள் எல்லாம் சரீரத்திற்கு அலுவல்களாக இருந்தாலும், தீஸ் ஆல் மே பி த டிஃப்ரெண்ட் டாஸ்க் ஃபார் பாடி, த மெயின் அண்ட் ஒன் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த சரீரம் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். இட் ஹாஸ் டு சர்வ் த லார்ட். ஏனென்றால் அவர் வடிவமைத்ததின் நோக்கம், இப்போ நம்ம ஒரு பொருளை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பொருளை நம்ம எப்படி வடிவமைப்போம், அது எந்தெந்த விதங்களில் நமக்கு பயன்பட வேண்டுமோ அந்த பயன்பாட்டிற்கென்று நாம் வடிவமைக்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் திருச்சபையை உலகத்திற்கு நடுவில் வைத்திருக்கிறார். திருச்சபைக்குள் இருக்கிற மக்களை தேவன் சமுதாயத்தில் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வடிவமைத்து வைத்திருக்கிறார். எனவேதான் நம்ம அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த தேவனுடைய ஆலயம் தேவனுக்காக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இட் இஸ் டிவோட்டட் டு காட், ஆண்டவருக்காக பிரத்யேகப்படுத்தப்படுகிறது, அல்லது தேவனுக்காக தேவனுடைய காரியங்கள் அங்கே நடைபெறுவதற்காக அது உருவாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 1. ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனம். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இட் மீன் இட் ஹாஸ் டு டூ த சர்வீஸ், ஆண்டவருக்கு பிரியமான சேவை செய்கிற நிலைக்குள்ளாக வர வேண்டும். அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், ஆண்டவர் அந்த சரீரத்தை வடிவமைத்ததினுடைய நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு 70 வருடமோ 80 வருடமோ 100 வருட ஆண்டு ஜீவிய காலத்தை கொடுத்தால், அந்த ஜீவிய காலத்தில் நாம் தேவனுக்காக கிரியை செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றாரே, அதை நாம் செய்யும் போது தான் நம்முடைய சரீரமானது அவர் விரும்புகிற அல்லது அவர் எதிர்பார்க்கிற நிலைக்குள்ளாக நாம் வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம். எப்படின்னா, எனக்கு பிரியமானது எல்லாம் நான் செய்வேன், எக்ஸ்ட்ராவாக தேவன் ஏதாவது செய்தால் அதையும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறாராம், இன் ஆர்டர் டு சர்வ் ஹிம், அவருக்கு சேவை செய்வதற்காக, அவருடைய காரியங்கள் செய்வதற்காக, அவருடைய பாதத்தில் நின்று ஜெபிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, அவருடைய காரியங்களை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்காக ஆண்டவர் இந்த சரீரத்தை வடிவமைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், சுவிசேஷத்தை சுமந்து வருகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதம் சொல்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுகின்ற உதடுகள் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஞானி சொல்லும்போது அது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டின் மீது வைக்கப்பட்டுள்ள பொன் பழங்களுக்கு ஒப்பாயிருக்கு. தட் இஸ் வாட் வேதம் அவ்வண்ணமாக தேவன் நம்மை வடிவமைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆலயத்தினுடைய பிரதான நோக்கத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 15:4-5 சொல்லும் போது, இந்த காரியத்தை செய்வதற்கு தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இட் ஹாஸ் டு பி கனெக்டட் வித் கிறைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட ஒரு இணைப்பின் அனுபவம் நம்ம கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய நம்மை அனுப்புகிறது. அந்த நாட்களில் அநேக மிஷினரிகள் எல்லாம் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு பல மைல் தூரம் பிரயாணம் சென்றார்கள். If you read the history of a lot of missionaries, they left their own country and went to a far land. Romba dooramana desam. Pala aandugal devanukkaga vairakyamaga irundargal. Kaaranam enna theriyuma? They realized that avargal indha ulagathil devan thandha jeeviya kaalam mattavargalukku aandavarai arivikka vendum. It has to serve him. Oru velai naam nammude sarirathai eppadi paavikkindrom? Oru thiruchavai endru sonnal அங்கே எப்போதும் அங்கே சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரமும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஸோ த அல்டிமேட் கோல் ஃபார் அவர் பாடி இஸ் டு சர்வ் ஹிம் அண்ட் ஆல்சோ டு அவருக்காக அல்லது அவரோடு கூட இணைந்திருக்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ அதை செய்வதற்கு தேவன் அவருடைய திருச்சபையின் மீது கண்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எருசலேம் தேவாலயத்தை பார்த்து என் கண்கள் எப்பொழுதும் இந்த திருச்சபை மீது வைக்கப்பட்டிருக்கும். எப்போதும் இங்கு சொல்லப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் என்னுடைய காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்க்கும், ஆண்டுடைய செவிகள் உங்கள் சத்தத்தை கேட்கும். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் God wants to extend with his people. அந்த உறவை நம்மோடு கூட ஆண்டவர் இணைப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? நம்மையும் தூரத்தில் இருந்த நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். ஸோ முதல் காரியம், ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஹி டிசைன் தட் ஹி குட் டுவல் இன் ஹிம். நமக்குள்ளாக வாசம் செய்வதற்கு ஏற்ற விதமாய் வடிவமைத்திருக்கிறார். அவருக்காக சேவை செய்வதற்காக நம்மை வடிவமைத்திருக்கிறார். உலகத்துக்கு யாருமே சொல்ல முடியாது, என்னால் எந்த ஊழியமும் செய்யவே முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் முழங்கார் படியிட்டு ஜெபிப்பது ஒரு ஊழியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது ஒரு பெரிய ஊழியம். எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்தில் சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் உண்டு. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அந்த உன்னதமான நிலைக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சிந்திப்போம் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை குறித்து அங்கே பவுல் சொல்லுகின்ற போது அங்கே ஒன்று கொரிந்தியர் 3:17 வாசியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் கெடுத்தால் என்று சொல்லுகின்றார். இட் மீன்ஸ் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், காட்ஸ் டெம்பிள் கேன் பி மிஸ்யூஸ்ட், தவறாக பயன்படுத்தப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம இதை ஆழமாய் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ த தேர்ட் பாயிண்ட் வந்து, அவர் பாடி கேன் பி மிஸ்யூஸ்ட் ஆர் அப்யூஸ்ட், தவறாக பயன்படுத்தப்படலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதன் தன் சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறான்? தன்னுடைய சுய இன்பத்திற்காக, தன் சுய இச்சைக்காக அவன் தன் சரீரத்தை கெடுத்து கொள்கிறான். அதே போல தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாமல் போகிறது. ஏசைய தீர்க்கன் ஒரு ஆலயத்திற்குள்ளாக சென்றான். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அவன் அந்த ஆலயத்தில் அவன் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், தேவ பிரசன்னத்தால் அந்த ஆலயம் நிறைந்திருப்பதை கண்டான். அவன் தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை அங்கே சரியாக அவன் உணர்ந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேக தேவ ஆலயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்று சொன்னால், இன்னைக்கு நடைமுறையில் நீங்களும் நானும் பார்க்கின்ற அநேக திருச்சபைகள், மேலை நாடுகள் மாத்திரமல்ல, ஈவன் இந்தியா போன்ற நம்முடைய சொந்த தேசங்களிலும் இப்படி தான் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட ஒரு யூடியூப் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஒரு மனிதன் ஒரு பேப்பரை கொண்டு வந்து அப்படி நீட்டுகிறார், அதை தொட்ட ஒரு மனிதன் அசைந்து போய் ஆடி போய் கீழே விழுகிறான். எனக்கு புரியவே இல்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, எதற்காக செய்கிறார் என்று தெரியவில்லை. வேதத்தில் அப்படிப்பட்ட காரியம் ஒன்றுமே எழுதப்படவில்லை. இயேசு போய் மக்களோடு நின்று பேசினார், ஆண்டவர் அநேகரோடு உட்கார்ந்து சாப்பிட்டார், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார், அவங்க கூட ஆடி கீழே விழுந்ததாக வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. அந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல பிரியமானவர்களே, தனி மனிதனுடைய சரீரம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம் என்று சொல்லுகிறோம். ஈவன் அவர் ஓன் பாடி இஸ் மிஸ்யூஸ்ட் அண்ட் அபியூஸ்ட். ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படுகிறார். ஆண்டவர் அதை குறித்து துக்கப்படுகிறார். ஏன் ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்க பாதுகாக்கின்ற பணியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். God has given a great task in order to keep our body holy. அதை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? இந்த சரீரம் தேவன் நமக்கு தந்த இட்ஸ் அ கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது, விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட். ஆனால் இந்த சரீரத்தை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம்? டு கீப், அதை சரியாக, அதை பரிசுத்தமாக, அதை சுகமாக, அதை பாதுகாக்க வேண்டிய பணி நம்முடையது. அதை நம்ம பாதுகாக்க தவறுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், உன் சரீரத்தை நீ ஏன் கெடுத்து கொண்டாய்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதான நோக்கத்தை அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால் உருவாக்குறார். எப்படி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். ஆனால் எனக்கு எப்படி போச்சு எருசலேம் தேவாலயம்? இட் பிகம் மார்க்கெட் பிளேஸ். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இடம் இட் பிகம் அன்ஹோலி, அசுத்தமாக மாற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு முதன்மையான ஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டிய இடம், ஆனால் உலகத்திற்கும் உலக பொருட்களுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் இன்பங்களுக்கும் முதலிடம் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு சேவை செய்ய வேண்டியது, ஆனால் தலைவர்களையும் உலக மக்களையும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரகசியம் வெளிப்பட வேண்டிய இடம் திருச்சபை. ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி போகிறதோ அதே போல திருச்சபை மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு தவறான உபதேசம் வந்துவிட்டால் சில வருடங்களுக்குள்ளாக அது திருச்சபைக்குள் புகுந்து விடுகிறது. திருச்சபைக்குள் புகுந்து விட்டு அது திருச்சபை மக்களுக்குள் புகுந்து விடுகிறது. இன்றைக்கு எத்தனை பாவமான காரியங்கள், ஹவு மெனி சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் த சர்ச் அப்ரூவ்ட், திருச்சபை ஏற்றுக்கொண்டது, வேதத்திற்கு எத்தனை புறம்பான காரியங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை குறித்த பரிசுத்தத்தை தேவன் விரும்புகின்றார். Whenever it is misused, ஆண்டவர் அதை கண்டு வருந்துகின்றார். தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது ஆண்டவர் வருந்துகிறார். So it is our duty, இது நம்முடைய கடமை. நீங்களும் நானும் ஆண்டவர் தங்குகிற ஆலயமான நம்முடைய சரீரத்தை அவருக்கு பிரியமாக பாதுகாக்க வேண்டும். அட் த சேம் டைம் நாம் அனைவரும் இணைந்து ஆராதிக்கின்ற ஆலயம், அதை நாம் ஆண்டவருக்காக பிரியம், அதை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அதை நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகும்போது அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் இயேசுவின் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை அங்கு ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தட் இஸ் சிம்பாலிக்கலி, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வந்து தேவன் ஆலயத்திற்குள் வாசமாக இருப்பதை உணரவும், அதே தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டு கீப் சேஃப், டு டேக் பார்ட்டிசிபேட் வித் கிறைஸ்ட், அது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவதற்கு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவர் செய்ததை நாம் செய்ய வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12:14 வசனம் சொல்லும்போது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தமுள்ளதை நாடுங்கள் என்று சொல்கிறார். ஸோ வி ஹாவ் டு ஃபைன், எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அதை தேடி திருச்சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமாக, அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்கிற ஆலயம் கெட்டுவிடும். ஆனால் அது கெடும்போது தேவன் அதை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் கெடுப்பதற்கு எதை பயன்படுத்துகிறானோ அதை தேவன் அதை என்ன செய்கிறார், அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறார். இட் மீன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து போட நம்ம எத்தனம் செய்யும் பொழுது, ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் மூலமாக அல்லது உலக இன்பங்களின் மூலமாக அல்லது ஆகாரத்தின் மூலமாக எதை கொண்டு நாம் இந்த சரீரத்தை கெடுக்கிறோமோ, ஆண்டவர் ஒரு நாளில இந்த சரீரத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் விரும்புகிற வண்ணமாக இல்லை என்று சொல்லி அதை வெறுத்து போடுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமாய் அதை நாம் பாதுகாக்கும் போது அது இன்னமும் பரிசுத்தமுள்ளதாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். எனவேதான் பிலிப்பி திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது, பிலிப்பிய 4:8 உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தம் உள்ள எவைகளோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். இன் ஆர்டர் டு கீப் அவர் பாடி பியூர் அண்ட் ஹோலி. அப்ப நம்முடைய சிந்தனை நம் சரீரத்தை என்ன செய்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் 3வது வாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு பிறகு இயேசுவானவர் தேவனுடைய ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தின் விலையேறப்பெற்ற தன்மையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த விலையேறப்பெற்ற ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றவனமாய் அதை அவர் வடிவமைத்திருக்கிறார். எனவே அவர் வாசம் செய்ய நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் சேவை செய்ய அதை வடிவமைத்திருக்கிறார். தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். இந்த ஆலயம் ஒருவேளை சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இட் கேன் பி மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்தப்படும். ஆனால் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்னதாக அதை சரியாக பயன்படுத்தி தேவ நாமத்திற்கு மகிமை சேர்க்க வேண்டும். கர்த்தர் இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று என்னை ஜீவ பலியாய்